بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வை மட்டும் நம்பி வணக்கத்தை அவனுக்கு மட்டும் செலுத்தி, அல்லாஹ் என்றால் யார், அவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான், நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியும் போது நாம் செல்லக்கூடிய இடம் எப்படிப்பட்டது, அந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றிக்கு அடிப்படையாக அஸ்திவாரமாக அமைவது எது, இந்த விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். இது அவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அருமையை நாம் சொல்ல வேண்டுமென்றால் அதை நாம் அனைவரும் புரிந்து வைத்திருப்போம். நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறோம். இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதனுடைய நன்மைகள் என்ன, இதை நாம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அதை ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருப்போம், இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிப்பவருடைய ஒரு பண்பு, அல்லாஹ்வை நேசிப்பவருடைய பண்பு. அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் அல்லாஹ்வை பற்றி அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்கள் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நம்புமாறு ஏவாமல் இருப்பார்களா? மறுமையையும் சொர்க்கத்தையும் உண்மையாக நம்பக்கூடியவர்கள் அந்த மறுமையையும் சொர்க்கத்தையும் நம்பாமல் தரிகட்டு திரியக்கூடிய மக்களுக்கு அந்த மறுமை நம்பிக்கையை ஊட்டாமல் இருப்பார்களா? இது ஈமான். உண்மையில் நாம் அல்லாஹ்வை நேசித்தால், ரசூலை நேசித்தால், மறுமையை நம்பினால், சொர்க்கத்தை நம்பினால், நரகத்தை நம்பினால், இஸ்லாத்தை உண்மையாக நேசித்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்வோம். அந்த ஈமானுடைய உந்துதல் நம்மை வேலை செய்ய வைக்கும். அந்த ஈமான் சரியாக இருக்குமே ஆனால் அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க பணியை பிறருக்கு எத்தி வைப்பதை, நாம் அடைந்த இந்த ஏகத்துவத்தை, இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உதுஉ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபியே, உன் இறைவனின் பாதையை நோக்கி அழகான உபதேசத்தை செய்து அறிவுபூர்வமான வழிகளை மேற்கொண்டு உன் இறைவனை நோக்கி நீ அழைப்பீராக. அல்லாஹ்வை நோக்கி அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும், அந்த வழிக்கு அவர்களை கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும்? பில் மௌஇலத்தில் ஹசனா, அழகான உபதேசம் செய்து ஹிக்மத்துகளை மேற்கொண்டு, ஹிக்மத்து இருக்க வேண்டும். இந்த மக்களிடம் எப்படி சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை எப்படி நம்புவார்கள், சொல்லக்கூடிய முறையும் இருக்கிறது, விதமும் இருக்கிறது. அந்த ஹிக்மத்தான முறையில், அறிவுபூர்வமான வழியில் அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி மக்களை நீங்கள் அழையுங்கள் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இது என்னமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் போட்ட உத்தரவு அல்ல, அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கா, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான். இது எல்லாருடைய கடமை. நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டால் அடுத்த நம்முடைய கடமை இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குறானில் ஒரு வசனத்தில் கூறுகிறான், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிரக்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துல் யதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் சில நபர்கள் புறப்பட்டு வர வேண்டாமா? சமுதாயத்தில் நிறைய கூட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கூட்டத்திலையும் சில நபர்கள் புறப்பட்டு வர வேண்டாமா? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு. வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம், தாங்கள் அறிந்த அந்த மார்க்கத்தை தங்களுடைய சமுதாயத்தாரிடம் சென்று அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த பணியை செய்வதற்காக நீங்கள் புறப்பட்டு வர வேண்டாமா? அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுடைய அழைப்பு, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பு. மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அதற்காக புறப்பட்டு வாருங்கள். நீங்க படிச்சாதானே அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, படிக்கிறதுக்கு வாங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மார்க்கத்தை படிக்கிறதே எதுக்கு? அது அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மோட வச்சுக்கிறதுக்கா? அதுக்கு கிடையாது. மார்க்கத்தை படிக்கிறது அல்லாஹ் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கூப்பிடறான். எதுக்கு கூப்பிடறான்? அடுத்தவர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது முதல் நோக்கம். இரண்டாவது, நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்பத்தான் நம்ம ஈமான்ல உயர்ந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே உயர்வான அந்தஸ்தை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக நாம் மாறுவோம். அந்த நேரம் தான், அது வரும்போதுதான். இன்னைக்கு நிறைய மக்கள் இப்படி இருக்கிறாங்க, மார்க்கத்தை படித்திருப்பார்கள், நிறைய தொழுவாங்க, தான தர்மம் செய்வாங்க, ஆனா இந்த அழைப்பு பணிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா? மார்க்கத்தை எத்தி வைக்கிறது அவங்களுக்கு தொடர்பு இருக்குமா? எந்த தொடர்பும் இருக்காது. ஏன்னா அவங்க தங்களோடு சுருக்கி கொண்டார்கள், அது ஈமான் அல்ல. மார்க்கத்தை படிக்க வேண்டும், பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும், அதுதான் உயர்ந்த தரஜா, உயர்ந்த அந்தஸ்து. எப்படியாவது ஏதோ ஒரு வகையில மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மார்க்கம் பிறருக்கு போய் அடைவதற்கு, சென்றடைவதற்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும். அதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஹதீஸ், தானும் கற்க வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தானும் படிக்க வேண்டும், பிறருக்கு போதிக்க வேண்டும், இவர்தான் சிறந்தவர். அந்த பண்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வமன் அஹ்ஸன கௌல மிம்மன் தா இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாவே புகழ்ந்து பேசுகிறார். அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதுதான நம்முடைய நோக்கம். அல்லாவுடைய நேசத்தை பெறணும், அல்லாவுடைய அன்பை பெறணும், அதை அடைகிறதுக்காக எவ்வளவாவது முயற்சி செய்யணும். இதுக்காகத்தான் உலகத்துல வாழ்றோம். இங்க நம்ம வந்திருக்கிறது எதுக்கு? இவ்வளவு கடுமையான குளிர்லையும் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம இங்க வந்து குளும்பி இருக்கிறோம். ஏன்? அல்லாவுடைய நேசம்தான காரணம். அல்லாவுடைய நேசிக்கக்கூடியவர்கள், அந்த அல்லாஹ் தன்னுடைய நேசம், தன்னுடைய அன்பு யாருக்கு இருக்கிறது என்பதை சொல்கிறான். ஒமன் அஹ்சன கௌலம் இம்மந்தா இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன், தானும் நல்லறங்களை செய்து அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறானே, இவனை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவர் யார்? இவன் தான் அழகிய சொல்லை சொந்தக்காரன், அழகான சொல்லை சொல்லக்கூடியவன். தானும் நல்லறங்களை செய்ய வேண்டும், பிறருக்கு அந்த நல்லறங்களை எத்தி வைக்க வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி அவன் அழைப்பு விட வேண்டும், அழைப்பாளனாக இருக்க வேண்டும். இது என்னமோ ஆலிம்சா மட்டும் செய்யற காரியம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, மார்க்கத்தை எத்தி வைக்கிறதா, அது 7 வருஷம் படிச்சா ஆலிம்சா செய்வாங்க, அவங்க தான் செய்யணுமா? அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வை நம்பிய அனைவரும் செய்யணும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அனைவரும் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வை நோக்கி அலையுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி அலையுங்கள், இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வையுங்கள். அப்ப தானும் நல்லறங்களை செய்யணும், அடுத்தவர்களுக்கும் நல்லறத்தை போதிக்க வேண்டும். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறார், இவரை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ் எப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்பான் தெரியுமா? அவங்க எல்லாம் உயர்வான நிலையில இருந்தாதான் இந்த மாதிரி கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு தடுக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? ஏன் அல்லாஹ் அப்படி கேட்கிறான்? அவன் பெரிய அநியாயக்காரன், அதனால அந்த கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? அவன் பெரும் பாவத்துக்கு சொந்தக்காரன், அதனால அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடியவனை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவன் யார்? அவன் தான் மிகச்சிறந்த சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மிகச் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால அல்லாஹ் அவனை புகழ்ந்து பேசுகிறான். நம்ம சமுதாயத்துக்கு சிறப்பே இந்த அழைப்பு பணியில தான் இருக்கிறது சகோதரர்களை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம், அதுதான் நம்முடைய நேசம், அதுதான் நம்முடைய அவா, எல்லாம் இந்த மார்க்கத்தை சுற்றியே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் சிறந்தவர்களுக்குரிய இலக்கணத்தை கூறுகிறான். வல் தகும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு சாரார், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாரார், உங்களில் ஒரு சாரார் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், கட்டளை. எப்படி தொழுக வேண்டும் என்ற கட்டளை, நோன்பு நோற்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய ஆர்டர். இது போல அல்லாஹ் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். தொழில் அப்படின்னு போறீங்களா, சமுதாயத்தில் எல்லாரும் இந்த பணி செய்ய முடியாத நிலை இருக்குதா, உங்கள்ல ஒரு சாரார் இப்படி இருக்க வேண்டும், அவங்க அல்லாஹ்வுடைய பணியை செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இது கடமை என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சாராராக நாம் இருக்கணும். அல்லாஹ் அழைப்பு விடுகிறானே, புறப்பட்டு வர வேண்டாமா, அந்த அழைப்பை ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்தவர்களுக்குரிய இலக்கணம். நமக்கு முன்னால் உள்ள சமூகத்தில எல்லாம் இந்த மார்க்க பிரச்சாரம், இந்த பணியை அல்லாஹ்வுடைய வேலையை செய்யறது, மார்க்கத்தை பெற மக்களுக்கு எத்தி வைப்பது, இதையெல்லாம் இறைத்துதர் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறைத்துதர்கள் வருவாங்களா? சில பேர் போலியா வந்துகிட்டு இருக்கிறான், ஏமாத்து பேர் வழி. அவன் நபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரண மனுஷனா இருக்க கூட லாயக்கு இல்லாதவன், நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு இறைத்துதர்கள் வரமாட்டாங்க. ஆனால் இந்த மார்க்கம் இன்றைக்கு நம்மை வந்து அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நம்மளா முஸ்லீம்களா இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்புறோம், இந்த மார்க்கம் நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிறது, ஈமானுடைய சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி கிடைத்தது? நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் நமக்கு எத்தி வச்சாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எத்தி வச்சாங்க. இப்படி முன்னால் உள்ள மக்கள், நல்ல மக்கள் பின்வந்தவர்களுக்கு எத்தி வைத்து எத்தி வைத்து 1400 வருடங்கள் கடந்து விட்டது. நம்ம அனைவரிடமும் இன்றைக்கு மார்க்கம் சேஃப்டியாக, பாதுகாப்போட, தூய்மையாக வந்து சேர்ந்திருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு யார் எத்தி வைப்பா? நமக்கு முன்னாடி உள்ளவங்க எத்தி வச்சாங்க, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு தாவூத், மார்க்கத்தை சுமந்து வந்த அறிஞர்கள் அனைவரும் இந்த வேலையை செய்தார்கள். அடுத்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு யார் எத்தி வைப்பா? நாம தான் அந்த வேலையை செய்யணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின் நாஸ், உலகத்தில் உருவான சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயங்கள் உலகத்தில் வந்திருக்கிறது, அதையெல்லாம் விட நீங்கள் தான் சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், சிறப்புக்குரியவர்கள், புகழப்பட வேண்டியவர்கள். ஏன் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வழியில இருக்கோங்கிற பெருமை அடிச்சுக்கிட்டா போதுமா? அதுக்கு காரணம் என்ன? இந்த சிறப்புக்கு காரணம் என்ன? தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இதனால் தான் நீங்கள் சிறந்த சமுதாயம், மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இஸ்லாத்துடைய போதனைகளே இந்த ரெண்டு அடிப்படை தான். என்னது? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இது அழைப்பு பணியுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு தாவா செய்யணும், தாவத்துடைய வேலையை பண்ணணும்பாங்க. தாவத்தில் ஒரு பாட்டை தான் செய்வாங்க, ஒரு பாட்டை விட்டுருவாங்க. என்ன? நன்மையை ஏவுதல், தீமையை விட்டு விடுவார்கள். அது நன்மையை சொன்னா தீமை போயிரும்ல, லாஜிக். எப்படி? அல்லாஹ் சொல்றான், நீ சிறந்தவனா இருக்கணுமா, நன்மையை ஏவனும் தீமையும் தடுக்கணும், அப்பதான் சிறந்தவன். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நல்லது சொன்னா கெட்டது போகும் சொல்லி? அல்லாஹ்வுக்கே நீ கல்லி பேசுறியா? நீ அல்லாஹ்வுக்கே நீ சொல்லி கொடுக்கறியா? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஆனா அந்த வேலையை சில பேர் சரியா செய்யாம இருக்கிறத பாக்கிறோம். தொழுகணும், தானம் தர்மம் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், நல்ல குணங்களோட இருக்கணும், அதெல்லாம் சொல்லணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, கபர் வழிபாட்டுக்கு போகக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, விபச்சாரத்துக்கு போகக்கூடாது, ஒழுக்கக்கேடோட நடக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடக்கூடாது, தீமைகளையும் தடுக்க வேண்டும். இந்த இரண்டும் இணைந்தால்தான் இஸ்லாமிய பிரச்சாரம், அதுதான் தாவத். இதை செய்யக்கூடிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், உன்னதமான சமுதாயம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த பணியை நாம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும், அதுல நம்ம கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எங்க அல்லாஹ்வுடைய வேலை நடக்குதோ அதுல நம்ம ஜாயின் பண்ணிடணும், சேர்ந்துடணும். ஈமான் இருந்தால் சேர வேண்டும். இதற்கு எந்த தடையும் முட்டுக்கட்டையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே நோக்கம் இந்த மார்க்கம் பிறருக்கு போக வேண்டும், இந்த மார்க்கம் பிறருக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தாயா என்று. இந்த கேள்வி உண்டு, அந்த கேள்விக்கு நம்ம பதிலளிக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு மார்க்கத்தை எல்லாம் எத்தி வச்சு பூரணப்படுத்தி விட்டார்கள். எல்லா மார்க்கத்தையும் சொல்லிட்டாங்க, குரானை சொல்லிட்டாங்க, நபிமொழிகளை சொல்லிட்டாங்க, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள். எத்தி வச்சுட்டு நபிகளார் இந்த மக்களிடம் எதிர்பார்த்தது என்ன? இந்த உலகத்தை விட்டு அவங்க போறாங்க, அவங்க பணி முடிஞ்சிருச்சு, அவ்வளவு மக்களையும் கூடி இருக்கும்போது அந்த மக்களிடம் கேட்டார்கள், ஹல் பல்லவுத்து, உங்களுக்கு நான் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா, எதுவும் பாக்கி இருக்கா அல்லது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இந்த மார்க்கத்துல? நீங்க மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டீர்கள். யா அல்லாஹ், நீ சாட்சி. அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டு அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னிடமிருந்து அதை பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னிடமிருந்து பிறருக்கு அதை எத்தி வைத்து விடுங்கள். ஏன்னா நபிகளாருடைய வேலை முடிந்து விட்டது. நபிகளாரை நேசிக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும், பிறருக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதைத்தான் நபிகளார் தன்னுடைய பணி முடிந்தவுடன் இந்த மக்களிடம் எதிர்பார்த்தார்கள். தான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே நபிகளார் விரும்பிய விஷயம் இதுதான், எதிர்பார்த்தது இதுதான். நபிகளாரை நேசிக்கிறீர்களா, நபிகளாரை விரும்புகிறீர்களா, இந்த உத்தரவை நீங்கள் செய்யுங்கள். மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எத்தி வைக்கும். இது நபிகளாருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். நபிகளாரை நாம் நேசித்தால் கண்டிப்பாக இந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அது மாதிரி நபிகளாருடைய துவா இருக்குது. யாருக்கு இருக்குது துவா? இந்த மார்க்க பணி செய்யக்கூடியவர்களுக்கு நபிகளாருடைய துவா இருக்கிறது. நல்லர் அல்லாஹு இம்ரான் சமயமின்னா ஹதீசன் ஃபபல்லஹு கமா சமியாஹு. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு பரக்கச் செய்யட்டும், அருள் புரியட்டும், அவனுடைய வாழ்வை செழிப்பாக்கட்டும். யார் அவர்? நம்மிடமிருந்து ஒரு செய்தியை அவர் கேட்கிறார், கேட்டுவிட்டு ஃபபல்லஹு கமா சமியாஹு அதை கேட்ட மாதிரி பிறருக்கு எத்தி வைத்து விடுகிறார். அதை கேட்ட மாதிரி பிறருக்கு எத்தி வைத்து விடுகிறார். இவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், நபிகளாருடைய துவா. அந்த துவாவுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை எல்லாம் ஏத்துக்கிறவனா ஏத்துக்கிற மாட்டானா? அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க. நபிகளாருடைய இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கணும். அந்த நபர்கள் அந்த பட்டியல்கள்ல நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அது மாதிரி நபிகளார் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யறதுக்கு எப்படியெல்லாம் மக்களை எடுத்து சொல்பவரை விட கேட்பவர் நன்கு உள்வாங்கக்கூடியவராக இருக்கலாம். எடுத்து சொல்றவர் ஓரளவுக்கு பேணுதலா இருப்பார், அவர்த்திருந்து மார்க்கத்தை படிச்சவரு அவரை கூட பெஸ்டா சில நேரங்கள்ல நடந்து விடுவார், அதிகமா வணக்கங்களை செய்து விடுவார். இவர் கடமையான தொழுகையில் மட்டும் தொழுகிறார், இவரிடமிருந்து மார்க்கத்தை படித்தவர் இவரை விட நிறைய தொழுகைகளை தொழுகலாம், நோன்பு நோற்கலாம், தான தர்மங்களை செய்யலாம், இந்த மார்க்கத்திலே பற்றோடு இருக்கலாம். இப்படி எவ்வளவு பேர் நம்ம பார்க்கிறோம், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரருக்கு நம்ம அழைப்பு பணி செய்வோம், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருவான், அவர் இஸ்லாத்துக்கு வந்துருவார். வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம எல்லாம் மிஞ்சுற மாதிரிதான் இருக்கும். இப்படி சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற மாற்றம். அதனால இப்படிலாம் சில நன்மைகள் இருக்கிற இந்த அழைப்பு பணியில செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள். அதுக்கு நபி அவர்கள் சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? ஆர்வம் மூட்டினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, வல்லாஹி வல்லாமி அல்லாஹ் மீது சத்தியமாக லா ஐ யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரன் லக்க மின் ஹம்ரின் நாமி, உன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டினால் செந்நிற ஒட்டகையை விட அது உனக்கு சிறந்தது. யாரை பார்த்து சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உன் மூலம் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நேர்வழி காட்டி விடுகிறான், செந்நிற ஒட்டகையை விட அது சிறந்தது. ஏன் செந்நிற ஒட்டகையை சொன்னாங்க? அதுதான் அரபுகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒட்டகத்தில் கருப்பு ஒட்டகம், வெள்ளை ஒட்டகம், சிவப்பு ஒட்டகம் எல்லாம் இருக்குது. அதில் இந்த சிவப்பு ஒட்டகம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு விலையுயர்ந்த சொத்து. அதை நிறைய பேர் விரும்புவாங்க, பல பேரிடத்தில் இருக்காது, வெறும் பணக்காரர்களிடத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒட்டகங்கள் இருக்கும். நபி அவர்கள் சொன்னாங்க, உன் மூலம் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நேர்வழி காட்டான், அந்த ஒட்டகம் கிடைக்கிற விட இது உனக்கு போதும்ப்பா. இது நீ பெருசா நினைக்கணும், இந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் உனக்கு இருக்கிறது. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தா இலா ஹுதன் காணலஹு மிஸ்லு மன் அஜி உஜூரி தபியாகு, ஒருவர் நேர்வழியின் பக்கம் ஒருவரை அழைத்தால் அதை பின்பற்றக்கூடியவருக்கு கிடைக்கின்ற நன்மையை போன்று அந்த நல்லதை சொல்லி கொடுத்தவருக்கும் உண்டு. ஒருவருக்கு ஒரு நல்லதை சொல்லி தருகிறோம், மார்க்கத்தை போதிக்கிறோம், நம்மகிட்ட இருந்து மார்க்கத்தை படிச்சுட்டு அவர் அமல் செய்கிறார், தொழுக ஆரம்பித்து விட்டார், நோன்பு செய்ய வைக்க ஆரம்பித்து விட்டார், தான தர்மங்களை செய்கிறார், நல்ல வாழ்க்கை வாழ்கிறார், இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மகிட்ட சொல்லி கேட்டுதான் அவர் இப்படி மாறினாரு. அவர் நன்மைகள் செய்ய செய்ய அது மாதிரி நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாம செய்யல, நாம செய்யறது நமக்கு தனியா வரும், அடுத்தவருக்கு சொல்லி உருவாக்கி விட்டோம்னா அவர் செய்ய செய்ய அந்த நன்மைகள் நமக்கும் அப்படியே வரும். அவருக்கு எந்த குறைவையும் அல்லாஹ் வைக்க மாட்டான், அவருக்குரியது கிடைக்கும், நமக்கும் அதுல இருந்து ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும், அது மாதிரி ஒரு பங்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மை யோசிச்சு பாருங்க. நம்மளா உட்காந்து ரெண்டரைக்காய் தொழுகிற அது நன்மைதான். அது மாதிரி தொழக்கூடியவங்களை நாலு பேரை உருவாக்கி விட்டீங்கன்னா அது பன்மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்ல. அறிவாளி யாரு? எத்தனையும் உலகத்துல துனியாவை சம்பாதிக்கிறவங்களை நம்ம பாக்குறோமா இல்லையா? தான் மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும், தான் மட்டுமே தொழில் பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறது கிடையாது. தனக்கு கீழ் பலரை உருவாக்கி விடுவார்கள், அவர்கள் செய்வார்கள், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுகிறார்கள். இது மாதிரி தான் மறுமையிலே நன்மைகள் நிறைய சம்பாதிக்கணுமா? நீங்க மட்டும் தொழுதுகிட்டு இருந்தா பத்தாது, உங்களுக்கு நன்மை கம்மியாக கிடைக்கும். உங்களுடைய தாவாவில், உங்களுடைய அழைப்பு பணியில மற்றவர்களை உருவாக்கி விடுங்கள். அவர்கள் அமல்கள் செய்ய செய்ய அதுல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மௌத்தா போனாலும் வரும், மௌத்தா போனாலும் வரும், மௌத்தா போனா நம்ம அமல் முடிஞ்சிருது இல்ல. ஆனா இது முடியாது. இதான் மாத்தல் இன்சானு இன்கதா அணுகு அமலுகு. ஒரு மனிதன் மௌத்தாயி விட்டால் அவனுடைய செயல்பாடு முடிவுக்கு வந்து விடுகிறது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனிமே உனக்கு நன்மைகள் எதுவுமே இல்லை, உன்னுடைய செயல் முடிஞ்சிருச்சு. இல்லாமின் சலாசின், ஆனால் மூணே மூணு விஷயங்களை தவிர அவன் மரணித்தாலும் அந்த மூணு காரியங்களை உலகத்திலே வாழும்போது அவன் செய்தால் அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும், அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நன்மை. அதுல ஒண்ணு என்ன? அது வலதுன் சாலிகுன் எதுவோ உலகம். தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தை, நல்ல, அதெல்லாம் நம்ம உருவாக்குனது தானே. நல்ல குழந்தை எப்படி வரும்? சும்மா வருமா? பெத்துட்டா நல்ல குழந்தை ஆயிருமா? அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா தானே அது நல்ல குழந்தையா வரும். அப்ப அங்கேயும் அழைப்பு பண்ணிதான் பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை கொடுத்து உருவாக்கிட்டோம். நமக்காக மூத்தா போய், நம்ம மூத்தா போயிட்டோம், நமக்காண்டி துவா செய்து கொண்டிருக்கிறது, உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுவும் அழைப்பு பணியுடைய ஒரு முக்கியமான கடமை. இதுவும் அல்லாஹ் நம்ம கடமையாக்கி இருக்கான்ல, குழு அன்பசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். நம்ம முதல் மனைவிக்கு தான் சொல்லணும், குடும்பத்துக்கு தான் சொல்லணும் இஸ்லாத்தை. சில பேர் ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து துவங்கணும். நபிகளாருக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? முதல் கட்டளை வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபின், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், முதல் ரத்த பந்த உறவு சொந்தக்காரர்களுக்கு மார்க்க பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அங்கிருந்து அவர்களுடைய அழைப்பு பணி துவங்குகிறது, பிறகு அங்கிருந்து மற்றவர்களுக்கு விரிவடைகிறது. இப்படித்தான் நாமும் அழைப்பு பணியை செய்ய வேண்டும். அப்ப இந்த மூணு விஷயங்கள்ல, தந்தைக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல குழந்தை, தந்தை மரணித்தாலும் குழந்தை பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனை செய்ய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், இன்னொன்று என்னது? சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். உலகத்தில் வாழும்போது ஒரு கிணறை வெட்டி வைத்து விட்டு இறந்து விட்டோம், கிணறை வெட்டி வச்சுட்டு மூத்தா போயிட்டோம். அந்த கிணறு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லது ஒரு மரத்தை நட்டு வைத்து விட்டீர்கள், நம்ம மரணிச்சிட்டோம், அந்த மரம் நிலைத்து நிற்கிறது, மக்கள் அங்கே நிழல் ஆறுகிறார்கள், பல பேருக்கு ஜீவ காற்றை பிராணவாயுவை அந்த மரம் ஆக்சிஜனை கொடுக்கிறது, பறவைகளின் தங்குமிடமாக இருக்கிறது. இப்படி எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, மரத்துடைய நன்மைகள் அதெல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். மூணாவது சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யுன்தஃபா பிஹி, பயனுள்ள கல்வி. என்ன கல்வி? பயனுள்ள கல்வி. அது நம்ம மரணிச்சாலும் நமக்கு நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். என்ன பயனுள்ள கல்வி? இந்த துனியா கல்வியை வந்து உலகத்தில் நமக்கு பயன்படும், ஆனால் ஆகிரத்துடைய கல்வி, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு மனிதன் உலகத்திலேயும் நல்லவனாக வாழ்வான், மறுமையிலும் வெற்றியை அடைவான். அந்த பயனுள்ள கல்வியை ஒருவருக்கு போதித்து விட்டால் அவர் செயல்பட செயல்பட அந்த நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம மௌத்தா போனாலும் சரி, அவளுக்குத்தான் நல்லா சொர்க்கம் தருவான். தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தாலமூன் தாமலூன். இந்த சொர்க்கம் நீங்கள் செய்த செயல்களுக்காக உங்களுக்கு பரிசாக தரப்படுகிறது அல்லாஹ் சொல்வான். அந்த அமலை வச்சு தான் நமக்கு மறுமையிலேயே வேல்யூ. ஃபம்மாமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷதி ராலியா, யாருடைய நன்மை நடை கணமாக இருக்கிறதோ அவர் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பார். வம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய நன்மை நடை லேசாக இருக்கிறதோ அவர் ஹாவியா என்ற நரகத்திலே விழுவார். போராட ஹாவியாதான். அப்ப நன்மை அமல்களை வச்சுத்தான் மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த மறுமை வாழ்க்கையில நமக்கு மௌத்தா போனாலும் சொத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்ம விலகுனாலும் நமக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்குதா இல்லையா? அதனால எல்லாரும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மரணிச்சாலும் நமக்கு நன்மைகளை தருகிறான். யாருக்கு? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைத்தவர்களுக்கு, நாலு நல்ல மக்களை உருவாக்கியவர்களுக்கு, தன்னுடைய உபதேசத்தால் பிறரை நல்லது செய்யக்கூடியவர்களாக மாற்றியவர்களுக்கு. இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய அழைப்புப்படியை நீங்கள் பாருங்கள். சுபஹானல்லாஹ், என்னென்ன வழிகள் கிடைக்கணுமோ அத்தனை வழிகளையும் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தினாங்க அவங்க காலத்துல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால மார்க்கத்தை எத்தி வைப்பதற்குரிய வழிகள் விசாலம் அடைந்து விட்டது, பல்வேறாக பெருகி விட்டது, நிறைய வழி வந்துருச்சு. பல வழிகள்ல நம்ம மார்க்கத்தை எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளாருடைய காலத்துல என்ன சக்தியோ அந்த அனைத்து வழிகளிலும் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு அவர்கள் எத்தி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்ட பணி, அவங்க நேரடியாக களத்துக்கு போனாங்க, களத்துக்கு போனாங்க, களப்பிரச்சாரம் செஞ்சாங்க. கடை தெருவில் மக்களை அழைப்பாங்க, மக்கள் குடும்ப இடம் அங்கே தானே, ஆள் இல்லாத இடத்துல பயன் பண்ணி என்ன புண்ணியம். மக்கள் குடும்ப கூடிய இடத்த தேடி போனாங்க, கடை தெருவுக்கு போனாங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டு மக்களே நீங்கள் அல்லாவை மட்டும் வணங்குங்கள், அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள், ஏகத்துவ கொள்கையை போதித்தார்கள். கடை தெருவில் நம்ம யாராவது அப்படி கத்துவோமா? நம்ம வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அதுக்குரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இடம் பொருளை பார்க்க கூடாது, மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அவ்வளவுதான். பின்னாடியே அபூஜஹல் வந்தான். இவர் உங்களுடைய முன்னோரின் மார்க்கத்தை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், நம்முடைய முன்னோர்களுடைய வழியில் தான் நாம் இருக்க வேண்டும். பின்னாடி அபூஜஹல் சொல்லிக்கொண்டே வந்தான். நபிகளாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இடையூறு, இதையெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த மாதிரியான எதிர்ப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மாதிரி நமக்கு இல்லை. எத்தனை அடி, எத்தனை உதை, எத்தனை போர்க்களங்கள். அவங்க சந்திச்ச போர்க்களங்கள்லாம் என்ன, சொந்த பிரச்சனைக்கா? எல்லாம் இந்த மார்க்கப்பட்ட பணியை மற்றவங்களுக்கு எத்தி வச்சதுனால அவங்க இதெல்லாம் சந்திக்க வேண்டி இருந்தது. சஹாபாக்க தங்களுடைய உயிரையெல்லாம் தியாகம் செய்தார்கள். எல்லாம் எதற்கு? இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். இந்த ஒரே லட்சியத்துக்காகத்தான் அவர்கள் தியாகத்தில் மலர்ந்ததுதான் இவ்வளவு பெரிய இஸ்லாம், இஸ்லாமிய வளர்ச்சி. கோடான கோடி மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நேரடியாக நபிகளார் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகளார் இந்த அழைப்பு பணி விஷயத்தில் எவ்வளவு ஹிக்மத்தோட, எவ்வளவு தியாக உணர்வோட நடந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு பிரச்சாரம் செய்ய போறாங்க. மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு போறாங்க, தாயிஃபுக்கு மக்களுக்கு அழைப்பு பணி செய்ய போறாங்க. யாருமே இல்லை நபியவர்களோட. இன்னைக்கு நம்ம ஒரு அழைப்பு பணி செய்ய போனா நமக்கு பக்கத்தில் நாலு பேர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டமே வருகிறது அழைப்பு பணி செய்வதற்கு துணையாக இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் போது அவர்களோட யாருமே இல்லை. தன்னந்தனியாக தாயிஃபுக்கு பயணம் பண்ணாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட போய், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், ஏகத்துவத்தை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்டாங்களா? நபிகளார அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க, சொல்லால் காயப்படுத்தினார்கள், நபி அவர்களை வேதனைப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவ்வளவு துன்பங்களை நபி அவர்கள் அந்த பயணத்திலே அடைந்தார்கள். எப்படி இருக்கும் தன்னந்தனியாக இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துவிட்டு திரும்புகிறார்கள் நபிகளார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துன்பத்தில் அவங்க சுயநினைவே இழந்து விட்டார்கள். எவ்வளவு கஷ்டம், தட்டு தடுமாறி சுயநினைவு இழக்கிற அளவுக்கு நபியை அந்த மக்கள் காயப்படுத்தினார்கள், நபிகளாரை அந்த மக்கள் வேதனைப்படுத்தினார்கள், நபிகளாரை கொடுமைப்படுத்தி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மார்க்கத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக. அதை கண்டு நபிகளார் சடைவடைந்தார்களா, சோர்வடைந்தார்களா? திரும்பி போகும்போது கர்னு சாலிப் என்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடம் வந்தவுடன் நபிகளார் வானத்தை இப்படியே மேலே தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். மலக்குல் ஜிபால், மலைகளுக்கு என்று சாட்டப்பட்ட வானவரை அல்லாஹ் அனுப்பிவிடுகிறான். அந்த வானவர் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறார். முஹம்மது அவர்களே, உங்கள் சமுதாயம் உங்களுக்கு என்ன பதிலளித்தார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து விட்டான். உங்கள்ட எப்படி நடந்துகிட்டாங்க, உங்கள்ட எப்படி பேசினாங்க, உங்களை என்ன மாதிரி நடத்தினாங்க, எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டான். நீங்கள் விரும்பினால் ஒரு உத்தரவு கொடுங்கள், இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தாயிஃபை, இந்த மக்களை இரு மலைகளையும் தூக்கி போட்டு அழித்து துவம்சம் செய்து விடுகிறோம், அழித்து நாசமாக்கி விடுகிறோம். ஒரு இறை தூதர் இப்படியா பண்றது? அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்ன காரணத்துக்காக இப்படிலாம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க? நிதானம் இழக்கின்ற அளவுக்கு உங்களை நோவினைப்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு உத்தரவு கொடுங்க. அந்த நிலையில நம்ம இருந்தா என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த படுபாவிகள்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன, அந்த மலையை தூக்கி போட்டு ஆளை க்ளோஸ் பண்ணுங்க, இதுதான் நமக்கு வரும். ஆனால் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வானவர் வந்து உங்களை அடித்தவர்களை கொன்றுவிடவா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, வேண்டாம், இந்த மக்களை அழிக்க வேண்டாம். பல் அர்ஜு அன் யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தா லா யுஷ்ரிக்கு பிஹி ஷைஆ. இவர்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் இவர்களுடைய முதலந்தண்டில் இருந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இதைத்தான் நபிகளார் எதிர்பார்த்தார்கள். இவங்க இஸ்லாத்துக்கு வராட்டா என்ன, என் பேச்ச கேட்கான என்ன அடிச்சிருக்கிறாங்க, புரியாமல் இருந்திருக்கிறார்கள், விளங்காமல் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு, இவருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வருவார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு அந்த மக்கள் அழிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதோட அந்த வானவர் தாயிஃபை விட்டுட்டு போனார். நபி அவர்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அந்த ஊர் அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். நபிகளாருடைய அந்த எண்ணத்தை அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சானா? இன்னைக்கு தாயிஃப் எப்படி இருக்கிறது? எல்லாம் அந்த பரம்பரையில வந்த மக்கள் தான். அங்கு இணை வைப்பு இல்லை, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இல்லை, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்களே, இவருடைய முதுகந்தண்டிலிருந்து இவர்களுடைய பரம்பரை, இவர்களுடைய வம்சாவளி அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அந்த மக்கள் உருவாகுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சி ஏற்படும். நபிகளாருடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, அவர்களுடைய இலக்கு எல்லாமே என்ன, தாவா, அழைப்பு பணி செய்யும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஒரு படிப்பினை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெறணும். அவங்களாம் கஷ்டப்பட்டமாக நம்ம கஷ்டப்படலை. இன்னைக்கு நம்ம போற இடங்கள்லாம் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் எல்லா இலகுவான வழிகளும் திறந்திருக்குது. மார்க்கத்தை நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா போதும். அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் பட்டமா அடி வாங்கணுமா இன்னைக்கு? அப்படி இல்லை. அந்த நிலை வந்தால் தயாராக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் வா, மார்க்கத்தை சொல்லுவேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அதை நம்ம சொல்லத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் அனைத்து வழிகளையும் நமக்கு திறந்து வைத்திருக்கிறான். அவ்வளவு சிரமங்கள் நம்ம பட வேண்டியதில்லை. கொஞ்சம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மார்க்க பணிக்காக நம்ம செஞ்சோம்னா, நல்லது நடக்கும்போது அதில் கலந்து கொண்டோம் என்றால், அந்த நல்லது பிறருக்கு கிடைப்பதற்கு நாமளும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நன்மையை தந்து விடுவா. நம்முடைய கடமை முடிந்து விட்டது. இந்த சிந்தனை நம்முடைய மக்களிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய தமிழ் மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் சக்திக்குட்பட்ட வகையில் இந்த மார்க்க பணியை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அவசியத்தை தெரிவார்களே ஆனால் இன்னும் வீரியமாக அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். இப்படி நபிகளாருடைய பிரச்சாரம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட நின்றுகிட்டாங்கல்ல அழைப்பு பணி செய்யறத, நேரடியாக போறதோட நேரடியாகவும் போனாங்க. அதோட சேர்த்து நபிவலார் பிற மக்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை சொல்லி அனுப்பினார்கள். நபிகளாரை சுற்றி ஹிர்கல் என்ற மன்னர் இருந்தார், ரோமபுரி மன்னர் இருந்தார்கள், எத்தனையோ மன்னர்கள் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி. அந்த மன்னர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் போட்டாங்க, லெட்டர் எழுதி அனுப்புனாங்க. நபிகளாருக்கு எழுத தெரியாது. நமக்கு எழுத தெரியாதுன்னா என்ன? மார்க்கத்தை எத்தி வைக்கணும். எழுத தெரிஞ்சவங்களை கூப்பிடு, அவங்கள வச்சு எழுத வச்சு தன்னுடைய முத்திரையை கையில வச்சு ரசூல்லா மோதிரம் பண்ணதே அதுக்கு தான். கடிதம் அனுப்புனாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொல்லப்பட்டுச்சு, அல்லாவின் தூதரே, அந்த நாட்டுக்காரர்கள் முத்திரை இல்லாமல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முத்திரை வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படியா இவர் செஞ்சிருவோன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அவங்க முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லி மோதிரம் பண்ணாங்க. அந்த முத்திரையை வச்சு அனுப்பி விட்டாங்க. விஷயம் போய் சேர்க்கணும். எழுத தெரியலையா? எழுத தெரிஞ்சவங்களை பயன்படுத்தினாங்க. இந்த சிந்தனை இருக்க வேண்டும். என்னென்ன வழிகள் இருக்கிறோ அத்தனை வழிகளும் அது வேலை செய்தது. நம்ம நினைக்கலாம் ஒரு கடிதம் இப்படி போட்டுட்டா மாறிடுவாங்களான்னு சொல்லி. சில ஆட்சியாளர்கள் கடிதத்தை கிழிச்சு தூக்கி தூர போட்டான். ஹெர்குலிஸ்னு ஒரு மன்னர் இருந்தார் ஷாம்ல, அவர் மனசுல மாற்றம் வந்துருச்சு. நபிகளார் எழுதின ஒரே ஒரு வசனம் தான். எப்படி பாருங்க, அரசனுடைய மனசுல மாற்றம் வருது. இத்தனை போய் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் கத்துறமே, அது மாதிரிலாம் நபிகளார் கத்தல. ஒரு கடிதத்தை எழுதி போட்டு விட்டாங்க. அல்லாஹ் நினைச்சா யாருக்காவது ஹிதாயத்தை கொடுப்பாங்க. நம்ம பெரிய பெரிய வேலைகளை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் நினைத்தால் மார்க் அவன் ஈமானம் கொடுத்துருவான், மார்க்கத்துக்கு வந்துடுவான். அவ்வளோ பெரிய அந்த மன்னர் ராஜா ஹெர்குலிஸுக்கு நபிகளார் எழுதிய கடிதத்தை பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்லிம் தஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தி பெறுவீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை தழுவினால் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், உங்களுடைய குடிமக்களுடைய நன்மையும் கிடைக்கும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தால் குடிமக்களுடைய பாவத்தையும் சேர்த்து நீங்கள் சுமக்க வேண்டி இருக்கும். யாஹலல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பொதுவான கொள்கையின் பக்கம் வாருங்கள். அல்லா நஅபுத இல்லல்லா வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதை இணைகிறப்பிக்க கூடாது, அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க கூடாது. வலா எத்தகித பாலுனா பாலன் அர்பாபம் இந்தூன் இல்லா, அல்லாஹ் விடுத்து நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக ஆக்கி கொள்ள கூடாது. இது பொதுவான கொள்கை. நம்ம ரெண்டு பேரும் ஏத்துருக்கிறோம், நீ மாறிட்ட, நான் அதுல கரெக்டா இருக்கிறேன் வா. இப்படி ஒரு வசனத்தை தான் போட்டாங்க. ஒட்டுமொத்த குரானை கூட கொடுக்கல. அவர் மனசுல மாற்றம் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சாரு, மக்களை எல்லாம் குழும்பி அமைச்சர்கள்லாம் கூடக்கூடிய சபை கூடியது. அந்த கூட்டத்திலே அவர் சொல்றார், முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் இறை தூதராக இருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அவங்களை பத்தி புகழ்ந்து பேசுகிறார். அவருக்கு நான் கட்டுப்பட வேண்டும், அவர் சொல்வது சத்தியம், உண்மையில் அவர் என்னுடைய ஆட்சியை கைப்பற்றி விடுவார். இப்படிலாம் சொன்னோனையுமே அந்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினவங்களாம் நிப்பாட்டினார். நான் சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்க உங்க கொள்கையில உறுதியா இருக்கிறீங்களா இல்லையா, நான் செக் பண்றதுக்கு தான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, பிளேட்டை மாத்தி போயிட்டார். அப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, ஒரு கடிதம் இப்படி எல்லாம் வேலை செய்யும், ஒரு ஆட்சியாளருடைய மனதை மாற்றும், ஒரு ஆட்சியாளருடைய மனசுலயே தௌஹீத் சிந்தனையை ஏற்படுத்தும். நபிகள் அதனால தான் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க, கடிதம் அனுப்பினார்கள். அதோட இல்ல, சில ஊர்களுக்கு பிரச்சாரர்களையும் அனுப்பி வைத்தார்கள். 70க்கும் மேற்பட்ட காரிகளை ரசூலுல்லாஹ் சொங்க, 70க்கும் மேற்பட்ட காரிகளை மக்காவில் உள்ள மதீனாவில் சில பேர் வந்து எங்க ஊருக்கு ஓதுறதுக்கு ஆள் தேவைப்படுது, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுப்புங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொங்க அனுப்பி வச்சாங்க. பீர் மவுனாங்கிற இடத்துல அந்த 70 குரானை மனப்பாடம் செய்த ஹாஃபில்களை அந்த கயவர்கள் கொலை செய்தார்கள். ஏன் இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம், 70 பேர் ஹாஃபில்களா இருந்தா அந்த நேரத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை. மார்க்க பிரச்சாரம் பயங்கரமான பிரச்சாரர்கள், அந்த நேரத்தில் எண்ணிக்கையும் கம்மி, கூண்டோடு அழித்தார்கள். கொண்டுட்டோம்ல, இனி எப்படி நீ மார்க்கத்தை எத்தி வைப்ப? நல்லா அந்த மார்க்கத்தை வளர்த்து இருக்கிறான். இப்படியெல்லாம் அவர்கள் சோதனையை அனுபவிக்க நேர்ந்தது. ரசூலுல்லாஹ் சங்க முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, முஆதே நீ வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறாய், முத முத நீ அவர்களை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை நோக்கி நீ அழை, களிமாவை நோக்கி அவர்களை கூப்பிடு. ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க, முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அப்புறம் அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டு விட்டால் ரெண்டாவது தொழுகையை பத்தி சொல்லி கொடு, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் நோம்ப சொல்லு, அப்புறம் ஜக்காத்த சொல்லு. இப்படி வரிசைப்படி அவர்களுக்கு நீ மார்க்கத்தை கற்றுக்கொடு என்று ரசூலுல்லாஹ் சங்க யமன் நாட்டுக்கு முஹாஜிரில் அவங்களை அனுப்பினாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஒவ்வொரு பகுதிக்கு நபி அவர்கள் அனுப்பி வைத்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருகியது, வளர்ந்தது. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைத்தார்கள். அது போன்றுதான் நம்மால் முடிந்த முயற்சிகளை அழைப்பு பணியை நம்ம செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சங்க காலத்தில் இருந்தது இவ்வளவுதான், நேராக போறது, கடிதங்களை யூஸ் பண்றது, ஆட்களை அனுப்பி வைக்கிறது. அதனால தான் நமக்கு மார்க்கம் இந்த அழைப்பு பணி செய்கிறது ஒரு நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஜும்மாவெலாம் நமக்கு கடமையாக இருக்குது. ஏன்? கண்டிப்பாக கேட்டு ஆகணும் ஜும்மா. அந்த இடத்துல நீ பேசக்கூடாது, ஒரு குச்சியை கூட நீ தூக்கி போடக்கூடாது. கவனம் பூரா இமாம் பேசுறதுல இருக்கணும். ஏன் நபிகளார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் ஏன் அப்படி கடமையாக்கி இருக்கிறான்? இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கணும், பிறருக்கு எத்தி வைக்கணும். ஜும்மாவில் மக்களுக்கு சொல்லணும், கண்டிப்பாக வரணும், நீ மார்க்கத்தை தெரியணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இப்படி பல வணக்க வழிபாடுகள் பூரா பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை எல்லாம் நாம் கேட்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொழுகையில் பூரா குரானை ஓதணும், நம்ம அதை கேட்கணும். குரானை ஓதுறீங்களா, ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை, எத்தனை நன்மை? 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் எவ்வளோ நன்மை? 30 நன்மை கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் குரான் ஓத தெரியும்? குரான் ஓத தெரியாதவர்களா? ஓத நாம் படித்துக் கொள்ள வேண்டும், முன்வர வேண்டும். எதையே படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டாமா? பெரிய விஷயமா அது, கொஞ்சம் முயற்சி பண்ணா அதை நம்ம படிச்சிடலாம். அதுவும் திக்கி திக்கி ஓதுறாங்களே, அவங்களுக்கு தான் நிறைய நன்மை. ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்றாங்கல்ல. சரளமா ஓதுறவங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, கொஞ்சம் திக்கி திக்கி ஓதுறாங்க அவங்களுக்கு டபுள் மடங்கு நன்மை, ஏன்னா முயற்சி செய்கிறாய். இதெல்லாம் நபிகளார் ஏன் சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை படிப்பதிலே நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும், ஆசையோடு இருக்க வேண்டும், அந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இன்னைக்கு இணையதளங்கள் இருக்கிறது, இந்த இணையதளங்கள்ல எத்தி வைக்கலாம். நம்முடைய சகோதரங்களோட வேலை செய்கிற இடங்களில் மாற்று மத சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க நினைப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை, மார்க்க விஷயத்தை கேட்டுட்டாங்கன்னா இவ்வளவு காலம் இந்த விஷயத்தை நாம் கேட்காமல் இருந்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான், ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். நிறைய சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்கு. ஏன்னா இந்த மார்க்கம் வந்து எப்படிப்பட்ட மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு உதாரணம் சொன்னாங்க, மஸலுமா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் அல்மி கமஸலில் கைஸில் கஸீர், அல்லாஹ் எனக்கு நேர்வழியையும் கல்வியையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இதை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள உதாரணம், நபிகளாருடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? கமசலில் கைசில் கசீர், பெரிய மலை பொழிகிறது, ஒரு பெரிய மலை பொழியுது. சில நிலங்கள் அந்த மழைநீரை உள்வாங்கிக் கொண்டு பசுமையான செடி கொடிகளை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறது இல்லையா? அப்படி சில நிலங்கள் இருக்குது. சில நிலங்கள் தண்ணீரை குடித்து கொண்டும் எதையும் வெளிப்படுத்தாது. சில நிலம் இருக்கும், தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். இப்படி மூன்று வகையான நிலம் இருக்கிறது. நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கும் ஏற்காதவர்களும் இதுதான் வித்தியாசம், இதுதான் உதாரணம். நபிகளார் கொண்டு வந்த மார்க்கத்தை தானும் கற்று பிறருக்கு எத்தி வைத்தால் அவர்கள் நல்ல நிலம். எப்படி இந்த மழைநீரை உள்வாங்கிக் கொண்டு பசுமையான செடி கொடிகளை வெளிப்படுத்துகிறது, அது மாதிரி இந்த மார்க்கத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நல்லறங்கள் வெளிப்பட வேண்டும், தூய்மையான வாழ்க்கை வெளிப்பட வேண்டும், அசுத்தத்தை விட்டு விலகிய ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இது மழைநீரை குடித்து விட்டு செடிகளையும் பூக்களையும் கனிகளையும் காய்கறிகளையும் பொற்புண்டுகளையும் வெளிப்படுத்தி பசுமையாக காட்சி தருகிறதே அந்த நல்ல நிலத்தை போன்றவர்கள் இந்த மக்கள். அது மாதிரி இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? தண்ணியை தேக்கி வைத்துக் கொள்ளும் நிலமாக இருப்பார்கள். கண்மாய்கள், ஏரிகள், ஆறுகள், குளம், குட்டைகள், இங்கெல்லாம் என்ன நடக்குது? தண்ணி அதை தேக்கி வைத்துக் கொள்ளும், பிறருக்கு அது பயன்பாடாக இருக்கும். அது மாதிரி நம்முடைய மார்க்கத்தை நாம் தேக்கி வைக்க வேண்டும். யாருக்கு தேக்கி வைக்க வேண்டும்? யாருக்கு கொடுக்க வேண்டும்? பிறருக்கு கொடுக்க வேண்டும். நம்மிடம் பிறர் வந்து மார்க்கத்தை படித்து விட்டு எடுத்துவிட்டு செல்ல வேண்டும். அந்த நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கெட்ட நிலம் இந்த காதுல வாங்கிட்டு இப்படி விட்டுட்டு போயிடும், தான்ட்ட எந்த மாற்றம் வராது. அதை தேக்கி வைத்து பிறருக்கு எத்தி வைப்பார்களா, பிறர் பயன்படுவதற்கு காரணமா இருப்பாங்களா? அதுவும் இருக்காது. இவர்கள் கட்டாந்தரையை போன்றவர்கள். நாம எந்த நிலமா இருக்கணும்? கட்டாந்தரையா இருக்கணுமா, அல்லது தண்ணீரை குடித்து நல்ல மாற்றங்களை பெற்று பிறருக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக இருக்கணுமா? நல்ல நிலமாக இருக்கணும்னா இந்த மார்க்கம் நம்மிடத்திலேயே மாற்றம் ஏற்பட வேண்டும், பிறருக்கு நாம் அந்த மார்க்கத்தை வெத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அந்த மார்க்க பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக, அந்த நல்ல விஷயத்தில் நாம் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியவனாக, ஒன்று சேர்க்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் கூட்டாகி கொள்ளுங்கள், பாவமான விஷயத்திலையும் குற்றத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவாதீர்கள். நல்லதுல சேரணும், கெட்டதுல சேரக்கூடாது. இது ஈமான் உள்ளவங்க தானா சேருவாங்க. அல்லாஹ்வை நம்புறமா? ஏ அல்லாஹ் பணியை நீ செய்கிற, நானும் அல்லாஹ் பணியை செய்கிறேன், அப்புறம் என்ன ரெண்டு பேரும் நம்ம ஒன்று, ஈமான்னா ஜாயிண்ட் ஆயிரும், அங்க சேர்ந்துருவோம் நம்ம. இது அல்லாஹ்வை நம்பியவருடைய அடையாளமா இல்லையா? இன்னமல் மூமினூன யஹ்வா, இறைநம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரே ஒரு அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்னா அந்த அல்லாஹ்வை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களை நான் நேசிக்கணும், இது ஈமான். அவங்களோட நல்ல விஷயத்தை நான் ஒன்னு சேரணும், அது ஈமான். அதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அவங்களோட நம்ம பாசத்தோட இருக்கணும், அன்போட இருக்கணும். என்னமா நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்கல்ல, சலாசுல் மூணு விஷயங்கள், மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். அந்த மூணு விஷயங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர் ஈமானை சுவைத்து விட்டார், ஈமானுடைய டேஸ்ட் அவருக்கு தெரிந்து விட்டது, ஈமானுடைய டேஸ்ட் வந்துடும். சில பேர் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே தெரியாது, வல்லு வதக்குன்னு உள்ளக தள்ளிக்கிட்டே இருக்கிறது. இப்படி சில பேர் சாப்பிடுவாங்க. சில பேர் எப்படி சாப்பிடுவாங்க? நல்ல ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. இதுதானே உடம்புக்கு ஆரோக்கியமானது? உணவை ரசித்து மெண்டு உண்பது தானே உடம்புக்கு ஆரோக்கியமானது? அப்படிதானே சாப்பிடணும். அவங்க தான் அனுபவிக்க தெரிந்தவர்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அதுபோலத்தான் இந்த ஈமானை பல பேர் நானும் மூமின், நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவை யாருக்கு வரும் தெரியுமா? அந்த டேஸ்ட் ஈமானை ருசித்தவர் யாரு தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. மற்ற அனைத்தையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் அவருக்கு பெரியவர், விருப்பத்துக்குரியவராக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் விட அல்லாஹ் ரசூல் தான் எனக்கு பெருசு, அல்லாஹ் ரசூல் தான் நான் விரும்புவேன், மற்றவங்களாம் எனக்கு கீழே தான். அல்லாஹ் தான் முதல், அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர், மற்றவர்கள் எல்லாம் அடுத்து. இப்படி அல்லாஹ் ரசூலை நேசிக்க வேண்டும். ஈமானுடைய சுவை உனக்கு தெரிந்து விட்டது, ஈமானை நீ ருசிக்க ஆரம்பித்து விட்டாய். இரண்டாவது, அயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அவரை நேசிக்கணும், வேற எந்த காரணமும் இல்லை. கொடுக்கல் வாங்கல் இல்லை, ரத்த பந்த உறவு இல்லை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, ஒரு சொந்தமும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பணியை செய்கிறார், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், அதனால் நம்ம அவரை நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நமக்கு நண்பர். இப்பெல்லாம் இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க யாராவது இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோமா? சிலவே சந்திச்சிருக்கலாம். அந்த சந்திப்பு கூட எதுக்கு? அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கு. இங்க நமக்கு முதல்ல ஏதாவது கொடுக்கல் வாங்கல் நடக்குதா? ரத்த பந்த உறவு இருக்குதா? ஆனா ஒரு ஆள் மேல ஒரு ஆள் பாசமா இருக்கிறோம், அன்போட நம்ம கை கொடுத்துக்கிறோம், சலாம் சொல்லிக்கிறோம், ஒரு பிரியம். இதுதான் ஈமான், இதுதான் ஈமானின் சுவை. அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீ நேசிக்க வேண்டும், அப்பதான் உன்னிடத்துல ஈமான் இருக்குது. அந்த அல்லாஹ்வை நம்பிய மக்களை நீ வெறுத்தால், ஒதுக்கினால், காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை அழைக்கக்கூடிய அந்த நல்ல மக்களை, நபியை நீ விட்டுவிடாதே. அவர்களை விட்டு நீ ஒதுங்கிவிட்டால் நீ அநியாயக்காரனாகி விடுவாய். அல்லாஹ்வை நம்பிய மக்களோட நம்ம சேர்ந்து இருந்துக்கணும், அதுதான் ஈமான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்ப நல்ல விஷயத்துல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்ல விஷயத்துல. குறிப்பா இந்த மார்க்க பிரச்சாரம், மார்க்க பணியை மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுல இதற்கு நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. உலகத்துல சில தடைகள் வரலாம், ஒரு சில காரணங்கள் நமக்கு குறுக்க வந்து அமையலாம். இந்த நல்ல பணியை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் மனிதன் கண்டுபிடித்தது தானே. சைத்தான் எதையாவது போட்டு விடுவான், அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த பணியை செய்வதிலே நீங்கள், நான், அனைவரும் நாம் ஒன்றுபட்டு விட வேண்டும். நமக்கு மத்தியில ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஈமான் என்பதில் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு விடுகிறோம். லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவில் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுகிறோம். இந்த உணர்வு நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய உயர்ந்த நிலை. மன் அஹப்பலில்லா வபகலில்லா வஅதாலில்லா வமனஅலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக யார் தடுத்து கொள்கிறாரோ அவர் ஈமானை முழுமைப்படுத்தி கொண்டார். ஈமான், நபி அவர்கள் இந்த அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறத, அல்லாஹ்வுக்காக இருக்கிறத எங்க சேர்க்கிறாங்க? ஈமான்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பினேனா அல்லாஹ்வுக்காக நீ நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் வெறுக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய, நேசிக்க வேண்டிய மக்களை வேறு காரணத்துக்காக வெறுக்கலாமா? அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டியவர்களை வேறு காரணத்துக்காக நேசிக்கலாமா? உன்னுடைய விருப்பும் வெறுப்பும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அது ஈமான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளைக்கு மறுமையிலே இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு. மறுமையிலே கோடான கோடி மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் குழும்பி இருப்பார்கள். அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு பக்கத்தில் வந்துடும், நெருப்பாக பூமி அனல் பறக்கும். மனிதருடைய உடம்புகள் இருந்து அந்த பதட்டத்தில், பயத்தில், பீதியில், அந்த சூரியனுடைய வெக்கையில் உடம்புல இருந்து வேர்வை வெளிப்படும். சில பேருக்கு கரண்டை வரைக்கு, சில பேருக்கு முட்டி வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேர் அந்த வேர்வை நீர்லேயே மூழ்கிடுவாங்க. அவங்கவுங்க பாவத்துக்கு தந்தவாறு அந்த கோடான கோடி மக்கள் மஹ்ஷர் மைதானத்திலே குழும்பி இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட சிலரை மட்டும் அழைப்பான், அவர்களை மட்டும் கூப்பிடுவான். வாங்க, உங்களுக்கு அரசுடைய நிழல் உண்டு. என்ன நிழல்? அரசுடைய நிழல். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌமலால் இல்லை இல்லால் இல்லுஹு, அல்லாவின் அரிசி நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. மரத்துடைய நிழல் இருக்காது, ஒரு வீட்டின் நிழல் இருக்காது. லா தரா ஃபீஹா ஐவஜம் வலா அம்தா. இந்த பூமியை ஒரு மைதானமாக நபி நீ பார்ப்பீர், ஒரு மேடு பள்ளம் கூட இருக்காது. இந்த வீடு எப்படி பூசி முழுகி சமமா இருக்குது, இது மாதிரி ஒட்டுமொத்த பூமி மைதானம் ஆயிரும். ஒரு மரம், செடி, கொடி, மலைகள் எதுவுமே இருக்காது. நிழல் என்று சொன்னால் ஒரே ஒரு நிழல் மட்டும்தான், வேற எங்கே நிழலுக்கு போக சான்ஸே இல்லை. அது என்ன நிழல்? அல்லாவின் அரசுடைய நிழல். அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் அழைப்பு விடுவான், ஐனல் முதஹாபூன பிஜலாலி, என்னுடைய மகத்துவத்துக்காக எனக்காக யார் உலகத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள், நேசம் வைத்துக் கொண்டவர்கள், அன்போடு இருந்தவர்கள் யார் என்று அல்லாஹ் அவர்களை அழைப்பான். உதில்லுஹும் ஃபீ தில்லி யௌமலால் இல்லை இல்லா தில்லி, என் நிழலை தவிர எந்த நிழலும் இந்த இல்லாத இந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழலளிக்க போகிறேன். அல்லாஹ் அரசுடைய நிழலை தருவான். இது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது சாதாரண, அது இபாதத். இபாதத்தில் எப்படிப்பட்ட இபாதத்? விஐபிகளாகிற அளவுக்கு உள்ள ஒரு அந்தஸ்து இதுல நமக்கு கிடைக்குது. ஏன்னா சொர்க்கவாசிகளும் இருப்பாங்க, மனுஷர் மைதானத்தில் நல்லவங்க இருப்பாங்க, சொர்க்கவாசி இருப்பாங்க, எவ்வளவு பேர் மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பு கிடைக்காது. குறிப்பிட்ட இந்த தன்மை மட்டும் இருந்துச்சுன்னா அதுல உள்ளவங்க தான் யாரு? அல்லாவுக்காக உலகத்திலே அன்பு வைத்தவர்கள், நல்ல விஷயத்திலே அல்லாவுக்காக ஒன்றிணைந்து கொண்டவர்கள், அல்லாவுக்காக சேர்ந்து கொண்டவர்கள். இது ஈமான் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அழைப்பு பணியுடைய ரிசல்ட்டே எதுல இருக்குன்னா இதுலதான் இருக்குது. எதுல இருக்குது? நம்ம அனைவரும் ஒருவருக்கொருவர் நேசமாக இருக்கிறதுல தான். இப்ப இங்க இருக்கிறீங்க, ஒரு 50 பேர் நம்ம இருக்கிறோம். 50 பேர் சேர்ந்து ஒரு அழைப்பு பணி செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த 50 நாள் ஆக்கி விட்டோம்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். அழைப்பு பணி செய்வதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் பெரிதாக இருக்கும். அது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இன்னும் எவ்வளவு மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இந்த மார்க்கம் போய் சேராம. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த மார்க்கத்தை பெற மக்களுக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட உன்னதமான அமலை செய்யக்கூடியவர்களாக அழைப்பு பணியை உயிர் மூச்சாக கொண்டு அதை வேகமாக வீரியமாக களமிறங்கி பாடுபடக்கூடியவர்களாக அந்த அழைப்பு பணியில் நாம் அனைவரையும் ஒற்றுமையாக சேர்த்து சிறப்பான அடிப்படையில் நல்ல மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.